தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிலைய நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது விவசாயி எஃப்எம் 107.4 MHz.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேர்களே, இன்னைக்கு நம்முடைய வானொலி நிலையத்துக்கு கிருஷ்ணகிரி வட்டாரத்தில் இருந்து ரெண்டு விவசாயிகள், இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பெண் விவசாயிகள் வந்திருக்காங்க. இவங்க வந்து நல்ல முறையில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்முடைய பல்கலைக்கழகத்துக்கு புதிய தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடியும் கூட நம்ம பல்கலைக்கழகத்துக்கு வந்து பார்த்து நிறைய விவரங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்திக்கிட்டும் வர்றாங்க. நம்ம முதல்ல வந்து ஜெயலட்சுமி கிட்டே பேச போகிறோம். அவங்க வந்து நெல் சாகுபடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நெல் சாகுபடியில் இவங்க வந்து என்ன புதிய தொழில்நுட்பம் தெரிஞ்சுக்கிட்டாங்க, அதை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க. வாங்க கேட்போம்.
நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மேகலை சின்னமலை வில்லேஜ்லேருந்து வரேங்க. வந்து இப்போ 5-6 வருஷமாக திருந்திய நெல் சாகுபடியும் ட்ரம்ஸிட நேரடி விதை கருவி நெல்லும் பண்ணிட்டு வரோம். பயிர் ஆராய்ச்சி கழகத்திலேருந்து எங்களுக்கு தொழில்நுட்பம் கற்றுக் கொடுத்தாங்க. அதை பார்த்து எங்கள் வில்லேஜில் நான் முத செய்தேன். முத ட்ரம் சீடர் அதை செய்கிறதுனால எங்களுக்கு வந்து நாற்று விடுற செலவு மீதி, பயிர் நடுற செலவும் மீதி. அதே நேரத்துக்கு நம் சாதாரண நடவுக்கும் இதுக்கும் நமக்கு ஒரு 15 நாள் வித்தியாசம் பண்ணவே அறுவடை கிடைக்குது. மகசூலும் இதில் அதிகமாக எங்களுக்கு கிடைக்குது. இந்த தொழில்நுட்பம் பயிர் ஆராய்ச்சி காலத்தில் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால நாங்கள் இங்கே வந்து எங்கள் இடத்துல செய்து கொஞ்சம் இடத்த காட்டணும். முத எல்லா விவசாயிகளும் சரியாக வராததுனால இந்த அம்மா எல்லாம் சொல்கிறபடியே கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அதை தூர் கட்டி வெளியில் வர்றதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு இப்போ எங்கள் பக்கம் எல்லாருமே அந்த தொழில்நுட்பத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் குழுவுக்கு வந்து நபார்டு திட்டத்து மூலமாக ட்ரம் சீடர் ஃப்ரீயாகவும் ஒன்று கொடுத்தாங்க. கோனா விடர் ஒன்று கொடுத்தாங்க அந்த களை எடுக்கிறதுக்காக. அது தொடர்ந்து நாங்கள் 5-6 வருஷமாக இதெல்லாம் எங்கள் குழு மூலமாக நாங்கள் நடவு செய்துக்கிட்டு வரோம் மேடம்.
இப்போது இந்த ட்ரம் சீடர் பயன்படுத்தியிருக்கேன்னு சொல்கிறீங்க. யார் உங்களுக்கு முதல்ல இந்த மாதிரி ட்ரம் சீடர் இருக்குது அப்படிங்கிறது எப்படி தெரிய வந்தது? அதை போய் பார்த்தீங்களா? அதுக்கு எப்படி பயன்படுத்துறதுன்னு பயிற்சியெலாம் எடுத்துக்கிட்டீங்களா?
இந்த தொழில்நுட்பம் வந்து முதல்ல ஒரு வில்லேஜில் நபார்டு திட்டத்து மூலமாக பயிர் ஆராய்ச்சி கழகம் மூலமாக ஒரு கூட்டம் வச்சாங்க. கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம்னு நம்ம எம்எஸ் சுவாமிநாத உழவர் மண்டலமும் டான்வா சங்கம் நாங்கள் ஆரம்பிச்சுக்கோம். அவங்க மூலமாக போய் 4 விவசாயி போய் பங்குத்துக்கிட்டோம். அதில் வந்து பயிர் ஆராய்ச்சி கழக தலைவர் எல்லாம் வந்து அதில் கலந்துட்டு எப்படி நடவு செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. பார்த்துட்டு நம்ம இடத்துலையும் அதே மாதிரி நம்ம செய்யலான்னு சொல்லிட்டு நமக்கு பயிற்சி கொடுக்க சொல்லி எங்களையும் ஒரு நாள் அவங்க கூட்டிகிட்டு போய் பயிர் ஆராய்ச்சி காலத்தில் எல்லாம் காட்டினாங்க எப்படி பண்ணுறது ஏதுன்று. அதை பார்த்து நாங்கள் நடவு செய்தோம்.
இப்போ நம்ம சாதாரணமாக நாற்று விட்டு நெல் நடுறதில் நம்ம பின்பற்றுகிற முறை இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் இந்த ட்ரம் சீடரில் நீங்கள் பின்பற்றுகிற முறைக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குங்களா?
ரொம்ப வித்தியாசம் இருக்குது மேடம். நாற்று விட்டு பயிர் நடுத்த செலவுக்கு 4000 ரூபாய்க்கு மேலே செலவாகும். நம்ம ட்ரம் சீடர் மூலமாக போடுறதுனால நாற்று விடுற செலவும் மீதி, பயிர் நடுற செலவும் மீதி. அதே நேரத்துக்கு அந்த மரம் ஓட்டி தண்ணி வெளியில் எடுத்து ட்ரம் சீடர் போடுறதுனால கொஞ்சம் களம் முளைக்கும். அது வந்து கோனா விடர்னு ஒரு கருவி இருக்குது. அது மூலமாக 2-3 முறை மாதம் ஒரு முறை அந்த யூரியா அதெல்லாம் கொஞ்சம் போட்டு இறைச்சிட்டு கோனா விடர் போட்டு இது பண்ணிவிட்டால் தூர் நல்லா கட்டி வருது. அதுக்கு இதுக்கும் 15 நாளைக்கு முன்னாவே அறுவடையும் ஆகுது, மகசூல் இதில் அதிகமாக கிடைக்குது.
சரிங்க. இப்போது அதாவது இந்த நாற்றங்கால் செலவு இல்லை அப்படிங்கிறது அது ஒரு பக்கம், மகசூல் நல்லா கிடைக்குது அப்படின்றீங்க. இப்போ இதை தவிர மற்றபடி இந்த களை வந்து இப்போ கோணை விடர் கொடுத்துருக்காங்க. களை எடுக்கிறதுல நீங்கள் சாதாரணமாக பண்ணுறத விட, அதாவது இந்த திருந்திய நெல் சாகுபடி முறையில் பார்த்திங்கன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை அந்த கோணை விடர், அதே மாதிரி முறை தானா? அந்த தண்ணி வந்து நீர் மறைய நீர்கட்டுன்னு சொல்கிறாங்க, அது எல்லாமே இதுக்கு ஒன்று தானா இல்லை அதில் ஏதாவது மாறுபாடு இருக்கா?
தண்ணீர் வந்து இது கொஞ்சம் குறைவாகவே இருக்கணும் மேடம். பயிர் நடுற வரைக்கும், பயிர் பிடிக்கிற வரைக்கும் குறைவாகவே இருக்கணும். அதுக்கு பின்னால் தூர் கட்டி கதிர் வர நேரத்துக்கு கொஞ்சம் தண்ணி நிறைய விடலாம். களை எடுக்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஆனால் கோணா விட போடுறதுனால அந்த களையே உரமாக மாறிடுது, அதுக்குள்ளேயே போய் மறைக்கிறதுனால அது உரமாக மாறிடுது. ஒரு இதில் திருந்திய நெல் சாப்பிடுக்கு 42-50 கூட வருது மேடம். நல்லா தூர் நல்லா கட்டி வருது. நம்ம தலை உரமெல்லாம் போட்டு பண்ணுனா ரொம்ப நல்லா தூர் கட்டி வருது மேடம்.
சரிங்க. இப்போ இயற்கை உரம், இன்றைக்கி வந்து இயற்கை வேளாண்மை அப்படின்னு சொல்லி வந்து உரங்கள் வந்து அதிகமாக பயன்படுத்த வேண்டாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி இயற்கை முறையில் பண்ணுறீங்களா இல்லை செயற்கை உரங்களையும் பயன்படுத்தி தான் பண்ணுறீங்களா?
நான் வந்து இயற்கை உரம் ரொம்ப நல்லா, ரொம்ப நாளாக மண்புழு உரம் தோட்டத்திலே வளர்க்குறேன். பஞ்சகாவியாகவும் நானே தயார் பண்ணிட்டு வரேன். மாடு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் கெமிக்கல் போடாமையே வெள்ளாமல் செய்யணுன்ட்டு அதுலேயே நம்ம விவசாயம் பண்ணிட்டு வரோம்னா அதுலேயும் இதுக்கு பார்க்க போனீங்கன்னா இதில் டேஸ்ட் அதிகமாகவே கிடைக்குது இயற்கை வேளாண் செய்கிறதுனால. சொந்தமாகவே நான் மண்புழு உரமெல்லாம் வளர்க்குறேன், பஞ்சகாவியம் செய்து சேல்ஸும் பண்ணிகிட்ருக்குறேன் மேடம்.
பஞ்சகாவியம் சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு வச்சுருக்கீங்கன்னா அப்போ மாடுங்க நிறையா வச்சுருப்பீங்க இல்லைங்களா?
3 மாடு வச்சுட்டுக்கு மேடம். கோமியம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதில் ஒரு தொட்டி மாதிரி கட்டி அந்த கோமியத்தை எடுத்து சாணி எல்லாம் போட்டு எல்லாம் பஞ்சகாவிக்கு ஆகிற பொருள் செய்து நான் தயார் பண்ணிடுறேன்.
சரிங்க, இப்போ மண்புழு உரம் தயாரிக்கிறது எப்படி தயாரிக்கிறீங்க?
மண்புழு உரம் மேடம், முதல்ல சாணி வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டு வாழை வர வச்சுருக்குறோம். வாழையில் வேஸ்ட் ஆகிறதெல்லாம் பொடியாக கத்தரிச்சிட்டு சுற்றி இருக்கிற தலை கொடி அதெல்லாம் பொடியாக கத்தரித்து 15-20 நாள் தண்ணி ஊற்றி முதல்ல மக்க வைக்கணும். அதுக்கு பின்னால் தான் அதை எடுத்து தொட்டி கட்டி வச்சுருக்குறோம் மேடம். அந்த தொட்டியில் வந்து அந்த தலையெல்லாம் போட்டுட்டு சாணி அதுக்கு மேலே விரைச்சி விட்டுறணும். திருப்பி அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் 3 அடுக்கு 4 அடுக்கு அதே மாதிரி வர வரை வச்சுட்டு ஆவியெல்லாம் அடங்கணும். 15 நாள் அடங்கினேன்னா புழு வாங்கி அதுவும் பயிர் ஆராய்ச்சி கழகத்திலே விற்றாங்க. அதை 1 கிலோ 600 ரூபான்னு கொடுத்து வாங்கி புழு அது மேலே விட்டோம். இப்போ 3-4 வருஷமாக நான் தொடர்ந்து அதை பண்ணிட்டு வரேன். வாழை வச்சுருக்கனால வேஸ்டேஜ் ஆகிற வாழையெல்லாம் பொடியாக காத்திரிச்சு முதல்ல 15 நாள் மக்க வச்சிடணும். அதுதான் மெயின் ஒரு இது.
சரி, இந்த பஞ்சகாவியா மண்புழு உரம் எல்லாமே உங்களுக்கு வந்து உங்களோட தேவைக்கு போக வெளியில் கொடுக்குற அளவுக்கு கிடைக்குது இல்லைங்களா?
வீட்டு தேவைக்கு ஆகிற மாதிரி வந்து வாங்கிட்டு போகிறாங்க. பெரிய அளவில் தொழில் செய்து வைக்கலை, வீட்டு தோட்டம் வச்சுருக்கிறவங்க வந்து எங்கிட்ட வந்து வாங்கிட்டு போகிறாங்க.
சரிங்க, இப்போ மாடுகள் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க, எவ்வளோ மாடுகள் வச்சுருக்கீங்க, அதுக்கான தீவன தேவை அதையெல்லாம் எப்படி நீங்கள் பூர்த்தி பண்ணுறீங்க?
மாடு வந்து 3 மாடு இருக்குது மேடம். தீவனம் வந்து கோ 29 கம்பு ராகம் விதை வச்சு வச்சுருக்குறோம். அப்புறம் கோ 3 கோ 4 கொஞ்சம் நட்டு வச்சுருக்குறோம். அதோட வந்து பூசாப்பில் கத்தரிக்கிற மிஷினும் வச்சுருக்குறோம். கத்தரித்து அதில் போட்டுட்டு மாட்டு தீவனம் கொஞ்சம் வாங்கி அதோட புண்ணாக்கு அதெல்லாம் கலந்து வைக்கிறோம். கஞ்சி, ஆரிய கஞ்சி கொஞ்சம் காய்ச்சி வச்சு வைக்கிறோம் மேம். மாவு வந்து அது இந்த சோளம் மாவு ஆரிய மாவு எல்லாம் கலந்து அது நாங்களே தயார் பண்ணி அதுக்கு கொஞ்சம் போடுறோம். சோள மாவு ஆரிய மாவு எல்லாம் கலந்து புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, அல்லது கிடைக்காத பட்சத்துக்கு தேங்காய் புண்ணாக்கு, உப்பு தான் மெயின். அதுக்கு எல்லாம் போட்டு கலந்து வச்சு அது கொடுக்குறோம் மேம்.
சரி, இப்போ பஞ்சகாவியம் அதெல்லாம் சொல்கிறீங்கல்ல, அது வந்து எப்படி பாசனத்துக்கு எப்படி பயன்படுத்துவீங்க? அதாவது தண்ணி கூட கலந்து விடுவீங்களா இல்லை ஸ்ப்ரே பண்ணுவீங்களா, எப்படி பண்ணுவீங்க?
காவாயில் போகிற இதில் தண்ணியிலேயே விட்டுருவோம் மேடம். அதை தண்ணியிலே விட்டு எல்லா வேர்களுக்கும் போகும். எந்த பக்கம் தண்ணி பாய்ச்சணுமோ அந்த பக்கம் அப்படி ஊற்றிட்டுறது. மற்ற பயிர் வெள்ளாமெல்லாம் செய்யும்போது இப்போ குச்சிக்கிழங்குலாம் வச்சிடணும் கொஞ்சம், அதுக்கு கையிலேயே ஸ்ப்ரே பண்ணணும். பப்பாளிக்கு வந்து கையிலேயே ஸ்ப்ரே பண்ணணும், பப்பாளி கொஞ்சம் வச்சுக்கோ அதுக்கு கையிலேயே ஸ்ப்ரே பண்ணணும். தீவன புல்லுக்கு மாத்திரம் காவாயிலேயே விட்டுருவோம் மேடம்.
சரிங்க, இப்போ வந்து துறையிலேருந்து, வேளாண்மை துறையிலேருந்து, தோட்டக்கலை துறையிலேருந்து இப்படியெல்லாம் வந்து உழவர்களுக்காக நிறைய மானியங்கள் கொடுக்குறாங்க, கருவிகள் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது உதவிகள்லாம் கிடச்சிருக்குங்களா?
உதவின்னு கிடைக்கும்போது மேடம், நாங்கள் எம்எஸ் சுவாமிநாதன் உழவர் மன்றம்னு ஒன்று ஆரம்பித்தோம். அந்த உழவர் மன்றம் மூலமாக நபார்டு மூலமாக எங்களுக்கு ஒரு அவார்டு கிடைச்சிது, 2007 கிடைச்சிது. மானியம்னு இருக்கும்போது தீவனப்புல் கருவியை வந்து எனக்கு மானியமாக கிடைச்சிது, அந்த இது வாங்கியிருக்கிறோம் மேடம். ட்ரம் சீட்டரும் எங்களுக்கு உழவர் மன்றத்துக்காக ஒரு இலவசமாக ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அதுவும் கோனாவிடரும் கொடுத்தாங்க. எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் வேளாண்மை மூலமாக தோட்டக்கலை மூலமாக சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த வந்து நம்ம மன்றம் வந்து முதல்ல செயல்படுத்தி காட்டுவோம். செயல்படுத்தி காட்டும்போது இவங்க ரொம்ப நல்ல விவசாயிகள் நல்லா செய்கிறாங்கன்றதுக்காக எங்களுக்கு சிறந்த இதாக செலக்ட் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க மேடம். அதே நேரத்துக்கு பொது தொண்டும் நாங்கள் கொஞ்சம் செய்வோம். நிறைய ஸ்கூலில் வந்து தேவையான புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள ஊக்குவிக்கிறது இதெல்லாம் கூட பொது தொண்டும் கொஞ்சம் செய்தோம் நாங்கள்.
சரிங்க, இப்போ வந்து விவசாயிகள் சாதாரணமாக ஒரு பொருளை விளைவிக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த பொருளை விற்பனைக்கு கொண்டு போகும்போதும் அல்லது அந்த பொருள் உற்பத்தி செய்கிறதுக்கான தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கணும், ஒரு கடனுதவி வேணும் அப்படின்னாக்க தனியொரு உழவராக போய் அணுகிறத விட ஒரு குழு அமைச்சு அந்த குழு மூலமாக போகும்போது அவங்களுக்கு வந்து இது எல்லாமே எளிதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அந்த மாதிரி எதுவும் குழு மூலமாக செயல்பாடு எதுவும் பண்ணியிருக்கீங்களா?
குழு மூலமாக செய்யணும். எங்கள் குழுவில் நிறைய பேர் வந்து காய்கறி வச்சுருக்காங்க, உழவர் சந்தைக்கு எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ணிட்டு காலையில் 7-8 மணிக்கெலாம் கூட வீட்டுக்கு வந்துடுறாங்க. குழு மூலமாக வந்து அதிகமாக வந்து எல்லோரும் பால் கறந்து பால் தான் ஊற்றுறாங்க. மற்றபடி காய்கறியெல்லாம் கொஞ்சம் வந்து அவங்க சந்தையில் எடுத்து போய் விற்றுட்டு வந்துடுறாங்க. 2006 எங்களுக்கு வேளாண்மை துறை மூலமாக ஆரம்பிச்சுட்டாங்க, இது வரைக்கும் தொடர்ந்து நடத்திட்டு வரோம். 3.5 லட்சம் சேமிப்பு இருக்குது. 3.5 லட்சம் சேமிப்பு நம்ம குழுவிலேயே நாம் அதை வந்து பகிர்ந்து எடுத்துக்கிறோம் மேடம். 1 ரூபா வட்டிக்கு கொடுத்துட்டு வரோம்.
சரி, இப்போ ஜெயலட்சுமி வந்து நெல் சாகுபடி பற்றியும் இன்னும் நிறைய அந்த இயற்கை உரங்கள் அவங்களோட குழு இப்படி நிறைய விவரங்கள் சொன்னாங்க. இப்போ பக்கத்தில் நம்ம பக்கத்தில் மஞ்சளாக நின்றுட்டுருக்காங்க. இவங்க வந்து மல்லிகைப்பூ சாகுபடி பண்ணிகிட்ருக்காங்க, நல்லா சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். இப்போது அவங்க வந்து எப்படி செய்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம் வாங்க.
என் பேர் வந்து மஞ்சுளா, கிருஷ்ணகிரி மாவட்டம் பெரியமுத்தூர் பஞ்சாயத்து துவாரகாபுரி வில்லேஜ் கேஆர்பி டேம் பக்கம். நாங்கள் வந்து இப்போ ஒரு 4-5 வருஷமாக மல்லிகைப்பூ 1 ஏக்கரா போட்டிருக்கோம். 1 ஏக்கரானாக்க மாதத்துக்கு 1 டைம் செடியை கட் பண்ணி விட்டுட்டு எரு வந்து ஃபஸ்ட்டில் வந்து கொட்டி வச்சுருவோம். 1-6 மாதம் மக்கிற மாதிரி கொட்டி வச்சுட்டு மாட்டு சாணத்தை கொட்டி வச்சுட்டு அப்புறமா 1-2 மாதத்துக்கு 1 டைம் அந்த எருவு வந்து செடிக்கிட்ட செடியெல்லாம் வந்து பில்லெல்லாம் கொத்தி எடுத்துகிட்டு எருவு கொட்டி அதுக்கப்புறம் மருந்து 17 அந்த மருந்து வாங்கி போட்டு கட் பண்ணி விட்டுட்டு தண்ணி கட்டி விட்ருவோம். அதுக்கப்புறம் மேலே இந்த செடி நல்லா துளுப்பு வர்றதுக்காக மருந்து அடிக்கணும். மருந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் 20-25 நாளில் பூ வந்துடும். அதுதான் இப்போ செஞ்சிட்ருக்கோம். மற்றபடி வந்து நெல் வந்து அவங்க சொல்கிற மாதிரி நாங்கள் மண்புழு உரமெல்லாம் செய்யலை. சாணம் என்ன கொட்டுவோம், சாணம் கொட்டுவோம். இயற்கை உரம் செயற்கை உரம் ரெண்டுமே தான் போட்டிருக்கோம். 1 ஏக்கராவுக்கு வந்து 15 கிலோ நாற்று வாங்கிட்டு வந்து விட்டு தான் நாங்கள் வந்து நெல் இது பண்ணுவோம். ஆனால் களை 1 டைம் தான் எடுத்திருக்கோம். சாதாரணமாக வந்து நாற்று விடும்போது வந்து 1 ஏக்கராவுக்கு வந்து 1 மூட்டை நெல் நாற்று விடுவோம். ஆனால் இப்போ வந்து கம்மியாக தான் நெல் நாற்று விடுறோம். அதே மாதிரி மகசூலும் வந்து எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்குது. இதனால் கொஞ்சம் எங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்குது. மல்லிகைப்பூ செடி வந்து பெரும்பாலும் எங்கள் பக்கத்துலேயே வந்து மல்லிகைப்பூ தான் அதிகமாக இருக்குது. நெல், மல்லி, மற்ற இது காய்ங்க அது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை.
சரிங்க, இப்போ வந்து மல்லிகைப்பூ வந்து சாதாரணமாக பார்த்திங்கனாக்கா அந்த சீசனில் தான் வரும். அப்போது மற்ற சீசன்லலாம் உங்களுக்கு அது காடு சும்மா தானே இருக்கும், அதுலேருந்து உங்களுக்கு வருமானம் இருக்காது இல்லைங்களா?
அதெல்லாம் கட் பண்ணி விட்ருவோம். கட் பண்ணி விட்டு செடி மருந்து வைக்கிறது கட்டுறது ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா கட்டி விட்ருவோம், மருந்து அடித்து அந்த மாதிரிலாம் செய்வோம். ஆனால் பூ வந்து அந்த சென்ட் ஃபேக்ட்ரி அந்த மாதிரி ஊதுபத்தி ஃபேக்ட்ரி எங்கள் ஊர்லேயே இருந்துச்சுன்னா எங்களுக்கு நல்லா யூஸ் ஆகிருக்கும். ஆனால் இல்லாத பட்சத்துக்கு தான் நாங்கள் பெங்களூருக்கு அனுப்ப வேண்டியதாக இருக்குது. அது வந்து எங்களுக்கு அது சீசன் பொறுத்து, பூ அதிகமாக வந்துச்சுனாக்க விலை கம்மியாயிடும், குறைவாக இருந்துச்சுனாக்க விலை கூடுதலாக இருக்கும். எங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது. மற்ற நேரத்தில் வந்து மாடு இருக்குது, வீட்டுக்கு 1 மாடு 2 மாடு வச்சுருக்குறோம். அந்த பால் மாடு வந்து பூசா புளியங்கொட்டை மாவு கூழ்காசி வைக்குவோம். சில நேரத்தில் வந்து பில்லு அறுத்துட்டு வந்து நிறைய பச்சை பில்லு போடுவோம். அந்த மாதிரி போடணும்னாக்க பால் எப்பவுமே ரெகுலராக இருக்கிற மாதிரி கறக்கும்.
நேர்களை இப்போ நம்ம சந்திக்க போகிறது ஒரு வாழை சாகுபடியாளரை. வாங்க, அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம்.
வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் மேகலச்சின்னம்பள்ளி பஞ்சாயத்து கோதியுடைய வில்லேஜ். மொத்தம் என் பேர் பார்த்தீங்கன்னா பழனிவேல். நான் வாழை செய்கிறேன். ஏலக்கிய ரகம் பார்த்தீங்கன்னா அது வந்து குழி பறிச்சுட்டு நல்லா 7 அடி கேப் வைக்கணும். ஒவ்வொரு செடிக்கும் 7 அடி கேப் வைக்கணும். வச்சுட்டு குழி பறிச்சுட்டு அந்த குழியில் வந்து தொழு உரம் எல்லாம் போட்டுட்டு 2-1.5 அடி ஆழம் குழி வெட்டிட்டு அதில் தொழு உரம்லாம் போட்டுட்டு செடி வைக்கணும். செடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா நல்லா மறுபடியும் மண்ணெல்லாம் மூடிட்டு செடியை நல்லா ஃபுல்லாக அந்த கிழங்கு எடுத்துகிட்டு வந்து அந்த கிழங்கெல்லாம் நல்லா மூடிட்டு தண்ணி விடணும். தண்ணி விட்டுட்டுன்னா பார்த்திங்கன்னா 25-30 நாளைக்கு பின்னாடி தான் உரம் கொடுக்கணும். மொதல் உரம் டிஏபி 50 கிராம் கொடுக்கலாம். அதுக்கு மேலே 1 மாதத்துக்கு 1 உரம் கொடுக்குறோம். களை வரும்போதெல்லாம் கொத்திட்டு எல்லாம் நல்லா திண்டை பாத்தி போட்டு திண்டு போட்டு ஏர் போட்டுட்டு அது பின்னாடி 8 மாதம் கரெக்டாக நம்ம வைக்கிற டேட்லேருந்து 8 மாதத்துக்கு புடம் வந்துடும், புடம் தள்ளிடும். அப்புறம் வந்து 60 நாள் கழித்து வெட்டு வந்துடும். அந்த வெட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெங்களூரில் நாங்கள் அதை மார்க்கெட்டிங் பண்ணுவோம். கிலோ வந்து பார்த்திங்கன்னா 25-30 வரையும் விற்கிது. நல்ல தரமாக இருந்தால் ஒரு தார் வந்து பார்த்திங்கன்னா 12 கிலோ 15, ரொம்ப லோவஸ்ட்டானா 8 கிலோ. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் 12-10 கிலோ ஆவரேஜ் வந்துடும். நல்ல ரேட்டெல்லாம் நல்லா கிடைக்குதுங்க.
இப்போ வந்து இந்த இதெல்லாம் வந்து வியாபாரத்துக்காக பெங்களூர் அனுப்பிச்சிடுறோம் அப்படின்னு சொன்னீங்க. சரி, இந்த ரகம் வந்து புதுசாக கேள்விப்படுறோம் நாங்கள். இதனுடைய விதைக்கிழங்கு வந்து உங்களுக்கு நீங்கள் எங்கேருந்து வாங்கினீங்க? இப்போ நடுறதுக்கு முன்னாடி அதெல்லாம் நேர்த்தி பண்ணி நடணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் செஞ்சீங்க?
அந்த விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிறையா 75% ஏலக்கு தான் இருக்குது. கிழங்கு தான் மாற்று ஒருத்தர் நல்ல தோட்டம் நோய் நொடி இல்லாமல் தோட்டத்தை பார்த்து அதிலேருந்து கிழங்கு எடுத்து அதெல்லாம் நல்லா க்ளீனாக செதுக்கிட்டு அந்த வேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அந்த பெவிஸ்டைன் பவுடர் தண்ணி கரைச்சிட்டு அதில் நினச்சிட்டு தான் நடுவோம்.
சரி, இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒரு குழி எடுத்து 1-2 அப்படிங்கிற அளவில் குழி எடுத்து அதில் நடுவோன்னு சொன்னீங்க. இப்போ வந்து வயல் முழுசாக அப்படியே உழுதுட்டு அப்புறம் பார் கட்டி அப்படியெல்லாம் பண்ண மாட்டிங்களா?
வயல் முழுவதுனா பார் கட்டி பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு குழி எடுக்கணும், இல்லாட்டி இந்த டோசர் வண்டியில் ஒத்த கலப்பில் பாணி ஓட்டிட்டு அதில் வச்சு மூடுவோம். மூடிட்டு அந்த அளவு பிடிச்சி கயிறு கட்டி அளவு பிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு குழி மூடுவோம்.
இப்போது வாழைக்கு 7 அடி இடைவெளி கொடுத்து அந்த கிழங்கு போடுறதா சொன்னீங்க. அப்போது இடைவெளியில் ஊடு போயிருந்தும் சாகுபடி பண்ணுவீங்களா?
சிறு வெங்காயம், நாட்டு வெங்காயம் பண்ணுறோம், இல்லைன்னா மக்காச்சோளம் அதே தான் நம்ம மட்டும் போட்டு பண்ணுறோம். ஆனால் பண்ணாக்க அந்த வந்து நல்லா இருக்குது, ஆனால் வாழை பராமரிப்பு கொஞ்சம் குறைஞ்சிருது. அதனால் வாழையே முழு ஈடுபாடோடு செஞ்சால் அந்த எதுவுமே பண்ணாமல் பண்ணால் நல்ல ஈல்டு நமக்கு சீக்கிரம் வந்து மகசூல் சீக்கிரம் வருது, ஈல்டு நல்லா கிடைக்குது.
வேற அந்த வந்து இப்போ புதுசாக சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த நல்லா வரணும் அப்படின்னாக்கா கரெக்டாக அந்த குறிப்பிட்ட இடைவெளியில் இந்த உரங்கள் வந்து சரியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுமாரி நீங்கள் கொடுக்குறீங்களா?
ஃபஸ்ட்டு வரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மாதத்துக்கு ஒரு மரம், 8 மாதத்துக்கு 8 வரம் கண்டிப்பாக கொடுத்தாகணுங்க. ஃபஸ்ட்டு கொடுக்குறது டிஏபி ஒரு 25-50 கிராம், 50-25 கிலோ கொடுக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்போ தான் அது தீவனம் எடுத்து அந்த எடுத்துக்கிறத வேறு வர்றதே 1 மாதம் கழிச்சு தான் வேறு வருது. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 2வது மாதத்தில் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் பர்சன்டேஜ். 3வது வரம் பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் சேர்த்திக்கணும். 3 மாதத்துக்கு ஒரு வரம் கரெக்டாக என்ன டேட்டில் கொடுக்கணுமோ அந்த டேட்டு கரெக்டாக கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணுங்க. அந்த சுருகு வாடல் நோய் வருது, அதுக்கு ஒரு மருந்து கடைக்காரர்கிட்ட கேட்டு நல்ல ஒரு தரமான ஒரு மருந்து கொடுத்தோன்னா அந்த நோயெல்லாம் போயிடுதுங்க. நம்ம தோட்டத்தில் எதுவும் அந்த மாதிரி எல்லாம் வரலைங்க, நம்ம எதுவும் ஸ்ப்ரே பண்ணல. ஆனால் காயில் ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருக்காங்க, அந்த புள்ளி எல்லாம் காயில் வருது. அப்போ இந்த பனி காலத்தில் மட்டும் அது ஒரு ஸ்ப்ரே கொடுக்கணுங்க, கட்டாயம் கொடுத்தாகணுங்க.
சரிங்க, இப்போ உரம் கொடுக்கறது நீங்கள் சொன்னீங்க, முதல் உரம் 2வது உரம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து சொட்டுநீர் பாசனம் அமைச்சு நீர்ப்பாசனம் பண்ணுறது கேள்விப்பட்டோம். இப்போ உரத்தெல்லாம் நீங்கள் வந்து சொட்டுநீர் வழியாக கொடுக்கறது இல்லையா?
கொடுக்கலாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லிக்யூட் உரம் வந்திருக்காமா, சொட்டுநீரில் பாசனம் கொடுக்குற மாதிரி லிக்யூட் வந்திருக்காமா, அது இன்னும் நான் பார்க்கல. அது உரமே கொடுக்குறோங்க, அந்த வெண்சூரியில் சரியாக போகிறதுல எல்லா செடியும் கரெக்டாக போக மாட்டேங்குது, தண்ணி கொஞ்சம் இது வந்ததுனால நாங்கள் அப்படியே கொடுத்துட்றோம். போட்டுட்டு பாத்தி கட்டிட்டு அதில் போட்டால் அது தண்ணி ஊறிக்குதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையா. சொட்டுநீர்லையும் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் கொடுக்கல, நான் இப்போ இந்த இதுக்கு மேலே தான் கொடுக்கணுங்க.
இப்போ இந்த சொட்டுநீர் பாசனம் முழுசுமே நீங்கள் வந்து வாழை எல்லாமே வந்து சொட்டுநீர் பாசனத்தில் தான் போட்டிருக்கீங்களா? இது எப்படி அமைச்சிங்க? உங்களுக்கு இதுக்கு ஏதாவது வேளாண்மை துறையிலேருந்து தோட்டக்கலை துறையிலேருந்து ஏதாவது மானியம் கிடைச்சதா?
தோட்டக்கலை துறையிலேருந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு என்ஏடிபி ஸ்கீம் பண்ணி 22 பேர் சேர்ந்து ஒரு 50 ஏக்கர் பண்ணணும்னு ஒரு ஸ்கீம் வந்தது. அந்த ஸ்கீமில் எல்லாருமே சேர்ந்து பண்ணணும், பேங்க்கில் லோன் கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா 50% இதில் வந்து ஸ்கீமில் கொடுத்தது. நாங்கள் எல்லாம் பணம் கட்டிட்டு எல்லாமே யூஸ் பண்ணோம். அந்த கம்பெனிக்காரன் எல்லாமே வந்து அவங்களே எல்லாமே இப்போ செஞ்சுட்டு எல்லாம் கிளியர் பண்ணிட்டு போயிடுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் பைப்பு எதுவுமே நம்ம வாங்கி கொடுக்குற வேலை இல்லை, ஒரு கேட் வால் மட்டும் தேவைப்பட்டதை வாங்கிக்கலாம். நம்ம வயலுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணுன்னா நம்ம கொஞ்சம் செலவு பண்ணோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. 3 வருஷம் அதுங்க, 3 வருஷம் அதில் வந்து நான் தக்காளி பயிர் பண்ணேன், ட்ரிப்பில் சாமந்தி பண்ணேன், நல்லா ஈல்டெல்லாம் நல்லா வந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்கு போட்டிருக்கேன், நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு போட்டே இந்த முறை ஃபஸ்ட்டு பண்ணாங்க, 15 கிலோ எடுத்தாங்க தார் யாழைக்கு, நல்லா தரமாக பண்ணாங்க. அது தேவைப்பட்டால் நம்ம வயலை பதப்படுத்துறதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து சுற்றி வச்சுட்டு நம்ம பதப்படுத்தலாங்க. அது எடுத்து வச்சு பக்கம் சுற்றிலாம், நாம்ளே சுற்றலாம், யாரும் தேவைப்படல, ஒரே ஒரு ஆள் போதும். அதை சுற்றுறது சுற்றிட்டு பக்கம் எடுத்து வச்சுட்டு வயலை ஓட்டிட்டு மறுபடியும் மற்ற பயிருக்கு போட்டுட்டு நம்ம நடவு போட்டுக்கலாங்க ட்ரிப்பில், ஒன்றும் பிரச்சனை. தண்ணியில் வந்து அந்த இது புளோரைடு வருதுங்க, அதை அந்த உப்பெல்லாம் கட்டிடுதுங்க. அதில் வந்து ஃபெர்டிலைசர் வந்து 5 நாளைக்கு ஒரு முறை அதில் கொடுத்தோம்னா அது கட்டவே கட்டாதுன்றாங்க. அதை விட ஒரு விஷயம் என்னென்னா அதுக்கு வந்து ஆசிட் வந்திருக்கமா, ஒரு பயிர் ஒரு தோட்டத்தில் ஒரு முறை பயிர் சாகுபடி முடிஞ்சோடனே அதில் அந்த ஆசிட் வந்து ட்ரிப்பு மூலியமாக கொடுத்தோம்னா வெண்சூரி மூலியமாக கொடுத்தோம்னா அதெல்லாம் கிளியர் ஆகிடுதாம்மா. ஆனால் பயிர் இருக்கும்போது கொடுக்கக்கூடாது, அது பயிரெல்லாம் முடிஞ்சதுன்னா இப்போ சுற்றி வைக்கிறோம், மறுபயிர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதெல்லாம் கொடுத்துட்டு கிளியர் பண்ணிவிட்டு எடுத்து பக்கம் வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு பயிருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இதுவரைக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து புதிய தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பல்கலைக்கழகத்திற்கு வந்திருக்கிற உழவர்களுடைய அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. 0422-243-1055 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.